உம்முடைய ஆவியானவர் மூலமாய் உமது வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களை கொடுப்பீராக. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆளுக செய்யட்டும். தேவ ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசாமல் உமது குரலை நாங்கள் கேட்காமல் நாங்கள் தேவனுடைய குரலை கேட்க முடியாது. இப்பொழுதும் உமது பிரசன்னத்தை அங்கீகரிக்கிறோம். நீர் எஜமானாக அதிகாரியாக கர்த்தராய் இந்த இடத்திலே நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் உம்மை வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வழி நடச்சும். And all God's people said, Amen. Amen. தேவனுடைய குரலை கேட்பது, Hearing God's voice. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். அதை மிகவும் ஆழமாயும் கூறியிருக்கிறார். எப்படி பல முக்கியமான செய்திகளை சபையானது தவிர்த்திருக்கிறதோ, உதாரணமாக இரத்த இயேசு கிருஷ்ணனுடைய இரத்தத்தை குறித்த செய்திகளோ பாடல்களோ எவ்வளவு வஞ்சிப்பாங்க, சபையை விட்டு பல சபைகளை விட்டு எடுபட்டு இருக்கிறது. அவ்விதமாகவே இந்த செய்தியை பெரும்பாலான சபையிலே கற்பிக்கப்படுகிறதில்லை. பரிசு சாவியானவரால் எப்படி நாங்கள் வழிநடத்தப்படலாம், அவருடைய குரலை எப்படி கேட்பது என்று கற்பிக்கப்படாததினால். Thank you Jesus. Thank you Lord. கர்த்தருடைய பரிசு சாவியானவர் எங்கே கர்த்தராயிருக்கிறாரோ அங்கே விடுதலை. Thank you Lord. அசுத்தாவியே, இயேசுவின் நாமத்திலே அந்த சகோதரியை விட்டு வெளியேவா. இந்த நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் சீக்கிரமாய் நடக்க இருக்கிற. கடந்த சில நாளிலே நான் சொன்னேன், இந்த முறை ஆண்டவர் என்னை கொண்டு போகும் பொழுது ஒருவேளை நாம் வானத்திலே சந்திக்கிறோம். அவ்வளவு சீக்கிரமாய் சமய இடப்படுதல் நடக்க இருக்கிறது. இதை எடுத்துக் கொள்கிறவன் காதுள்ளவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய குரல் நாங்கள் கேட்க வேண்டும் மிகவும் வாஞ்சிக்கிறார். அதை ஒரு வார கட்டளையாகவும் கொடுத்திருக்கிறார். ஆனால் வேத புத்தகத்திலே அவர் குரல் என்கிறதுக்கு பதிலாக சத்தம் என்று போட்டிருக்கிறார். பிழையான மொழிபெயர்ப்பு, வாய்ஸ் என்று ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் வாய்ஸ் என்று சொல்லும் பொழுது அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு குரல். ஹவ் இஸ் யுவர் வாய்ஸ் என்று நாங்கள் கேட்டால் உன் குரல் எப்படி என்றான், உன் சத்தம் என்று சொல்றதில்லை, உன் சத்தம் எப்படி என்று நாங்கள் சொல்றதில்லை. 4 அதிகாரத்தை பாருங்க, உபாகமம் அதை காண்பிக்கிறேன். 4 அதிகாரம் உபாகம் 30 வசனம். மன்னிக்கவும், 12 வசனம் 12 verse 12. அந்த அக்கினியின் நடுவிலே இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார், வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டது என்று ஒரு ரூபத்தையும் காணவில்லை. இந்த இடத்திலே சத்தம் என்று போட்டது சரி, குரலின் சத்தம். ஆனால் தேவனுடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அதை சொல்கிறார். இப்பொழுது 30 வசனம், நீ வியாகுலப்பட்ட விகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது கடைசி நாட்களில் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு இல்லை, அவர் குரலுக்கு, அவருடைய என்னச்சுக்கு, குரலுக்கு. Hear his voice. நம் ஒவ்வொருவருக்கும் குரல் இருக்கிறது. அந்த குரல்கள் வித்தியாசம். நாங்கள் ஒவ்வொரு இடத்தில இருந்து காணாமல் நாங்கள் நெருங்கி பழகி இருந்தால் யாருடைய குரல் மதிக்க மாட்டோமா இல்லையா? ஒவ்வொரு குரலிலும் அந்த வித்தியாசம். Voices are different. தேவனுடைய வழிநடத்துதலிலே பல வித்தியாசமான காலகட்டங்கள் இருந்த. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் dispensation. வித்தியாசமான காலங்களிலே வித்தியாசமான முறையிலே தேவன் செயல்பட்டார். இந்த அவருடைய வழிநடத்துதல் நடைமுறையிலே 3 முக்கியமான காலகட்டங்கள் dispensation நாங்கள் அவதானிக்கலாம். 3 மிக பிரதானமான 3. The dispensation of patriarchs. அதாவது பிதாக்களை எவ்விதமாக அவர் வழிநடத்தினார், பிதாக்களோடு எவ்விதமாய் செயல்பட்டார். உதாரணமாக பிதாக்களும் குடும்பங்கள், நோவா அவனுடைய குடும்பம் எப்படி தேவன் அவர்களோடு அந்த ஒப்பந்தத்தை வைத்திருந்தார், ஆபிரகாம் அவனுடைய குடும்பம், ஈசாக்கு அவனுடைய குடும்பம், யாக்கோபு அவனுடைய குடும்பம், இப்படியாய் ஒரு மனிதனை தெரிவு செய்து அந்த குடும்பத்தோடு தேவன் ஒப்பந்தம் பண்ணினார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன், அது ஒரு காலம். God dealt with a single individual and his family. அந்த காலகட்டம் முடிந்தது. அதன் பிறகு மோசே மூலமாக கட்டளையை கொடுத்தார். இப்பொழுது இந்த கட்டளையை அவர் எல்லா உலகத்துக்கும் கொடுக்காமல் இஸ்ரவேல் ஜனத்துக்கு மட்டும் கொடுத்தார். அந்த தேசத்துக்கு மட்டுமே அந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதை தேவனுடைய வார்த்தையாக எடுத்து அதற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார். அங்கே கட்டளைகள் இருந்தது, தேவாலயம் இருந்தது, த டெம்பிள், அதே வேளையிலே ஆசாரிய ஊழியம் அங்கே இருந்தது. இவைகள் யாவும் உங்களுக்கு ஞாபகம், இவளை வாசிச்சிருக்கிறீர்கள். இது அடுத்த இரண்டாவதான ஒரு டிஸ்பென்சேஷன் காலகட்டம், அவர் இவ்வண்ணமாய் செயல்பட்டார். மூன்றாவதாக, தி தேர்ட் டிஸ்பென்சேஷன் இஸ் தி டிஸ்பென்சேஷன் ஆஃப் தி காஸ்பல், நற்செய்தியின் காலகட்டம். அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகெங்கும் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவன் இதை தம் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட முதற் போரானவர்களின் சங்கமங்கிற தேவ சபைக்கு இந்த பொறுப்பை ஒப்புக் கொடுத்தார். ஒவ்வொரு ரட்சிப்படைந்த பிள்ளைகளும் சேர்ந்த கூட்டம் தான் தேவ சபை. அங்கத்தவர்கள் அல்ல, born again Christians, they comprise முதலாவது பிதாக்களோடு செயல்பட்டார், இரண்டாவது கட்டளைகள் காலம் இஸ்ரவேல் ஜனத்தோடு செயல்பட்டார், இப்பொழுது நற்செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறது மூன்றாவது. இந்த நற்செய்தி ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு பிரசங்கம் பண்ணப்படாமல் உலகம் முழுவதுமாய் the whole human race பரப்ப வேண்டும்ங்கிறது அவரது சித்தம். ஆமென் சொன்னால் நன்றாய் ஆமென் சொல்லும். தி ஹோல் ஹியூமன் ரேஸ், எல்லாருக்கும் இந்த நற்செய்தி பரப்பப்பட்டாலும் ஒவ்வொருவரும் அதை கேட்கிறவர்கள் எவ்விதமாய் கேட்டு அதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது தேவன் அவர்களிடத்திலே தான் பொறுப்பு கேட்பார். எவ்ரி இண்டிவிஜுவல் வில் ஹேவ் தேர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி வெதர் தே ரிஜெக்ட் ஆர் அக்செப்ட் தி காஸ்பல், அண்ட் காட் வில் ஹோல் ரெஸ்பான்சிபிள். அவர்களுக்கு கிடைத்த அந்த உண்மையை வைத்து அவரிடத்திலே தேவன் கணக்கு கேட்பார். சிலருக்கு ஒரு தடவை அறிவிக்கப்படுகிறது, சிலருக்கு 10 தடவை, சிலருக்கு 100 தடவை, அவருக்கு தெரியும் எப்படியா யாருக்கு எதை அறிவிக்க வேண்டும் என்று. ஆனால் சகோதரர்களே, இந்த மூன்று காலகட்டத்திலையும் ஞாபகம் வைத்திருக்கிறாயா, காரியங்கள் வித்தியாசம் வித்தியாசப்பட்டிருக்கிறது. முதலாவதிலே தேவாலயம் இல்லை, கட்டளையும் இல்லை. இப்ப மூன்றாவதிலே தேவாலயம் இல்லை, கட்டடம் என்று சொல்லி ஒரு இது. நாங்கள் கட்டளைக்கு கீழேயும் இல்லை, நாங்கள் பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தலுக்கு கீழே இருக்கிறோம். இப்படியா வித்தியாசம் வித்தியாசமான காரியங்கள் மாற்றப்பட்டது, ஆனாலும் ஒரு முக்கிய காரியம் மாற்றப்படவில்லை இந்த மூன்று பகுதிகளை. அது என்ன தெரியுமா? To hear God's voice and to obey. தேவனுடைய குரலை கேட்டு அதற்கு நாம் கீழ்படுவது. இது இந்த மூன்று டிஸ்பென்சேஷன் இவைகளிலே மாற்றப்படவில்லை. அப்படியானால் நாம் அதை பார்க்கத்தான் வேணுமில்லை. Never changed. God wanted this one requirement, you must hear my voice and obey. மூன்று இந்த காலகட்டத்திலேயும் அவர் சொன்னார், இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், என் குரலை கேட்டு நீ கீழ்ப்படிய வேண்டும். அப்படியானால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாங்கள் எப்படி அவரது குரலை கேட்கலாம்? இன்றைக்கு எச்சினிய பிள்ளையான குரல்களை கேட்டுக்கொண்டு ஆவியானவர் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள், சபை விட்டு சபை மாறுகிறார்கள், ஊழியத்தை விட்டு போகிறார்கள். அவர்களுடைய கணிப்பு, நான் ஆவியானவர் எனக்கு பேசினார் இல்லை, ஒரு அசுத்தாவி பேசியது, நீ இன்னும் வளர்ச்சி காணாதே, நீ அதை அறிந்து கொள்ளவில்லை. சோ சகோதரர்களே, தேவ ஆவியானவர் நம் மச்சில இருக்கும் இந்த நேரத்திலே அவருடைய உதவியோடு வசனத்தில் இருந்து ஆராய்ந்து பார். ஏதோ கிடைக்கிற வெளிச்சத்தை நாம் படிச்சு கொள்வோம் நல்லாமே. ஒரு ஆளும் கேள்வி, இது கட்டாயம் உங்களுக்கு தேவை. நேரம் வேற, ஒரு நாள் வேற, ஆண்டவரே பேச மாட்டீரா? தடுமாறவாய் வேதத்தை தொடர்ந்து என்ன ஆண்டவரே எங்கே போய்விட்டேன்? And God has promised, I will speak to you. சோ அவரது குரல் கேட்டு நாம் கீழ்ப்படிவது எல்லா இந்த டிஸ்பென்சேஷன் இந்த காலகட்டத்திலும் கொடுக்கப்பட்ட பெரிதான ஒரு பொறுப்பை. இந்த ஒரு காரியம், அதாவது தேவனுடைய குரல் கேட்டு நாம் கீழ்ப்படிவது, மற்ற உலக ஜனங்கள் எல்லாரும் அவர்களுடைய வழிகளிலும் அவர்கள் பின்பற்றுகிற தேவர்கள் எனப்பட்ட தேவர்கள் அல்லாத விக்கிரகங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பிரித்தெடுக்கிறது. We hear God's voice and we follow him. அவரது குரலை கேட்டு பின்பற்றும் ஜனமாக தேவன் பிரித்தெடுக்கிறார் மற்ற ஏனைய உலகத்து ஜனங்களை விட்டு. ஆமென். வேணுமென்றால் கொஞ்சம் சிந்திச்சு பார், யாருக்கு தேவனுடைய குரல் கேட்கிறது? வேற எந்த ஜனத்துக்கு குரல் கேட்கிறது? அதான் ஏற்கனவே சொல்லிட்டார், அது உபாகம் 4:12. வேற எந்த தேச வேற எவர்கள் அக்கினி நடுவில் இருந்து தேவனுடைய குரல் கேட்டு ஒரு ஒன்னு பேசி தனக்கென்று சொந்த ஜனத்தை தான் தெரிந்து கொண்ட ஒரு தேவன் எங்கே கண்டாய்? நீ கேள்விப்பட்டதுண்டா? அவர் கேட்கிறார், நான் உங்களை நான் தெரிவு செய்து, நான் தான் உங்களோடு நான் பேசினேன். So God is still speaking. ஆனால் சபையோ செவிடாக இருக்கிறது. சபை என்று சொல்லும் பொழுது மெய்ப்பன் தொடக்கம் அங்கே இருக்கிற எல்லாம் ரட்சிப்படைந்த மறுபுறப்படைந்த தேவனுடைய பிள்ளைகள், இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். எவ்வளவாய் நாம் இந்த உண்மை அறிய வேண்டும். எத்தனை பேர் கூட தேவனுடைய குரல் நாம் கேட்க வேண்டும்? அல்லாவிட்ட ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னும் காண போறேன், இந்த தேவனுடைய குரலை கேட்டு கீழ்ப்படியும் இந்த காரியம் மோசையினுடைய புத்தகங்களிலே இருந்து இப்பொழுது ஆராயப் போகிறோம். எவ்வளவு முக்கியமானது என்று நான் சொன்னேன். இந்த காரியம் இந்த மூன்று வித்தியாசமான காலகட்டங்களிலே தொடர்ந்து வந்தது, அது மாற்றப்படவில்லை. மற்ற பல காரியங்கள் மாற்றப்பட்டது. யாத்திராகம் 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை பார்த்தீர்களா? உண்மையான மொழிபெயர்ப்பு என்ன போட்டிருக்க? குரலை. உன் தேவனாய கர்த்தரின் குரலை கவனமாய் கேட்டு. எப்படி கேட்டு? நீ குரலை கவனமாய் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பேச போகிறார். அவர் பார்வைக்கு செம்மையானதை நலமானதைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உனது வைத்தியராகிய கர்த்தர். பரிகாரி என்றால் வைத்தியர், டாக்டர். நீ என் குரலை கேட்டு, நீ என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்தால் ஏந்த ஒரு நோயை நான் வரவிடேன், நான் உனக்கு வைத்தியனாக இருப்பேன். அப்ப நோய்கள் வராது சுக ஜீவியத்திலே ஜீவிப்பதற்கு ஒரே ஒரு காரியம் முதல் கூறப்படுகிறது, தேவையானது என்ன? அவரது குரலை கேட்பது. வேதம் வாசிக்கிறது குறிச்சு இங்கே போடவில்லை. அவர் இப்படியே நாங்க இருந்துட்டு வேற என்னவெல்லாம் யோசிக்கிறது குறிச்சு இங்கே சொல்லவில்லை. அவரது குரலை கேட்டு நீ கீழ்ப்படியும் பொழுது நான் உன் வைத்தியனாய் இருப்பேன். இதுவே ஆண்டவர் கேட்டுக்கொள்வதே. இதை நாங்கள் கவனிக்கிறது இல்லை. நீங்கள் இப்படி செய்தால், நீங்கள் இப்படி அறிக்கப்படினால், நீங்கள் இவ்விதமாய் செய்தால், நான் இதை உங்களுக்கு செய்வேன், நான் உங்களுக்கு இதை செய்வேன்ங்கிறதை பார்க்கிறோம். அவளுடைய மற்றதை பார்க்க மாட்டோம். நாங்க செய்ய வேண்டியதை பார்க்க. இந்த கவனமாய் கேட்டு சொன்னால் என்ன தெரியுமா? இரண்டு காதுகளாலும் கேட்பது. சில வேளைகளிலே நாங்கள் வேற ஏதாவது செய்து கொண்டு நாங்கள் ஏதாவது கேட்போம். சில நேரங்களிலே நாங்கள் வார்த்தை இங்கால போட்டுட்டு அந்த ஆக்கள் சொல்றதையும் இதை கேட்டுட்டு சாடை இங்காலையும் கேட்கறது. அப்படி இல்லை. ரெண்டு காது. Listen, listening. Don't worry about it. The Holy Spirit is here. அவருடைய குரல் நாம் கேட்கும்படிக்கு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறதே. எபிரேயர் 3:4 இன்று அவரது குரலை நீ கேட்பாயா, இன்று அவரது குரலை நீ ஏற்றுக்கொண்டால் என்று அங்கு போடப்பட்டது. அதுக்காகத்தான் Holy Spirit, thank you that you are dealing with the Lord. So தேவன் மகச்சத்தம் கொடுக்கிறார், இந்த நோய்கள் வராது, நான் உன் வைத்தியனாய் இருப்பேன். சகோதரர்களே, யாத்ராகமும் 19:5 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களேயானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. I just want to read it in English. Sometimes, you know, 19:5. Now then, if you will indeed obey my voice, இங்கே போட்டிருக்கிறது, நீங்கள் என்னுடைய வார்த்தையின் குரலுக்கு, என் குரலுக்கு நீங்கள் செவியை சாய்த்தால். பாருங்கள், எது தேவன் கேட்கிறார்? எப்படி நாம் அவரது சொந்த ஜனமாய் இருக்க போகிறோம்? எப்படி நாங்கள் மற்ற எல்லா ஜனத்தையும் விட வித்தியாசமான ஜனமாய் இருக்க போகிறோம்? அவரது குரலை கேட்டு நாம் கீழ்ப்படிவது. 4 நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டுகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். தேவன் எகிப்தில் இருந்த அந்த ஜனத்தை அழைத்தது எதற்காக? மிக முக்கியமான காரியம் கானானுக்கு கொண்டு போகிற அல்ல, அது இரண்டாவது காரியம். மிக the primary thing is to draw them to himself. பிரதர், ரட்சிப்பின் அடிப்படை இது. அறிஞ்சுக்கொள்ள காரணமே தேவன் உன்னையும் என்னையும் தம்மண்டை சேர்த்துக்கொள்ள. சொல்லு, தம்மண்டை சேர்த்துக்கொள்ள. To draw us unto himself. என்னண்டை நான் உங்களை சேர்த்துக்கொள்ள, நானே உங்களை வந்து மீட்டு. அதை இஸ்ரவேல் ஜனம் மறந்தார்கள். அவர்கள் மனிதனை பார்த்தார்கள். இன்றைக்கும் சபையிலே இருக்கிறார். நாங்கள் இயேசுவண்டை நெருங்காத எத்தனையோ பேர் இருக்கிறோம். வார்த்தையை தூக்கி எறிஞ்சு போட்டு நெக்லெக்ட் பண்ணிக்கொண்டு தெரிகிறோம். பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான உலக கவலைகள், அது இது எல்லாம் சேர்ந்தே தூரம் 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 தூரமா போய்கொண்டிருக்கிறோம். திராட்சை செடியை விட்டு நேரம் ஒன்று வரும். அந்த வேளையிலே விசுவாசம் இருக்குதான் இல்லையா என்று அறிந்து கொள். கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் கல்யாணம் ஆனவர்களுக்கும் எல்லாருக்கும் வரும். வார்த்தையை கேட்கிறவனுக்கும் வரும், வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிக்கிறவனுக்கும் வரும், கீழ்ப்படியாதவனுக்கும் வரும். சோ அவரெண்டை சேர்த்துக் கொள்ளவே அதுவே ரட்சிப்பின் பிரதான முக்கிய அம்சமாக இருக்கிறது. நீங்களின் வார்த்தைக்கு, என் குரலுக்கு நீங்கள் கீழ்ப்படைந்தார், நீங்கள் என்னுடைய ஒப்பந்தத்தை நீங்கள் வைத்துக் கொண்டால், த கவனட், நீங்கள் எனக்கு ஆசாரியர்கள், ராஜ ஆசாரிய கூட்டமாக இருப்பீர்கள். அதுவே 6 அவரது குரலை கேட்டு கேள்படி பொழுது என்ன சொல்கிறார்? You are going to be a kingdom of priests. ஆசாரிய கூட்டம், ஆனால் ராஜ ஆசாரிய கூட்டம். எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்தே. ஆசாரிய ஊழியம் செய்யாமல் ராஜா ஊழியம் நாங்கள் செய்ய முடியாது. ஆசாரிய ஊழியம் நாங்கள் இயேசுக்கு செய்யாமல், பலிகளை செலுத்தாமல், நன்றி பலிகளை, துதி பலிகளை, இன்னும் எத்தனையோ காரியங்கள் அவர் சொன்ன பலிகளை நாங்கள் செலுத்தாமல் நாங்கள் இயேசுவோடு ஆளுகை செய்ய முடியாது. இந்த இடத்திலே சாத்தானின் மேல் நீ ஆளுகை செய்ய முடியாது. 28:2 அப்ப தேவன் தம்முடைய குரலை கேட்கும்படிக்கு சொல்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி, அவர் குரலுக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், சத்தம்ங்கிற இடத்துல குரல் என்று நான் வாசிக்கிறேன், உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாய கர்த்தரின் குரலுக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். இதோ பாருங்க, இங்க பாருங்க, ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம், ரெண்டு தடவை ரெண்டு வசனத்தில் பேசுகிறார். அது என்ன சொல்லுங்க பாபா, நீங்க சொல்லுங்க பாபா, அது என்ன? அவர் குரலுக்கு செவி கொடுப்பது. சொல்லுங்க பெருமா, அவர் குரலுக்கு செவி கொடுப்பது. அவர் listening to the voice of God. அப்பொழுதும் அதே விதமாக தான் நடந்தது, இயேசுவின் காலத்தில் நடந்தது, இப்பொழுதும் அதே விதமான நிபந்தனை தான். இந்த ஒரு காரியம் மாற்றப்படவில்லை. என் குரலுக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது, அவர் சொல்லவில்லை வேதம் வாசிக்கும் பொழுது அன்று, அவர் சொல்லவில்லை சபையில் நீ அங்கத்தவனாக இருக்கும் பொழுது அன்று, அவர் சொல்லவில்லை ஏதோ ஒரு பாடகராக நீ இருக்கும் பொழுது அன்று, அவர் சொல்லவில்லை ஏதோ ஒரு வாத்தியை நீ வாசிக்கும் பொழுது அன்று, அவர் சொல்லவில்லை நீ ஒரு சண்டே ஸ்கூலாக இருக்கும் பொழுது அன்று, என் குரலுக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது, என் குரலை நீ உன் இருதயத்தோடு கேட்கும் பொழுது, இப்பொழுது சொல்லப்படும் இந்த ஆசீர்வாதங்கள் உன்னை கலைத்து பிடிக்கும். அதுதான் எங்களுக்கு சொன்னார். இரண்டு தடவை அந்த இரண்டு வசனத்திலே போடப்பட்டிருக்கிறார், முதலாம் வசனத்திலும் இரண்டாம் வசனத்திலும். இவை யாவும் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம். Why God had to repeat? என் குரலுக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், முதலாம் வசனம். இரண்டாம் வசனம், உன் தேவனாய கர்த்தரின் குரலுக்கு செவி கொடுக்கும் பொழுது என்ன நடக்க போகிறது? இந்த ஆசீர்வாதங்கள் உன்னை வந்து பலிக்கும். வாலிபர்கள் போதகர் வந்து ஜெபம் பண்ற இதில் மேஜிக் ஒன்றும் நடக்கிறதா இல்ல. மனுஷனை பார்க்காது, வழி நடத்துவர்களுக்கு கீழ்ப்படைந்திரே, தேவனுக்கு பயந்திரே, தேவனை நோக்கிப்பார். சபையின் நாமத்தை மகிமைப்படுத்தாதே, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தே, அவரை பற்றி புழுகு. அல்லேலூயா. 28 அதிகாரம். சோ ஆசீர்வாதங்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை என்ன? என் குரலுக்கு செவி கொடு. 28 அதிகாரம் 15 வசனத்தை பார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளின்படி நடக்க கவனமாக இருக்கிறதுக்கு அவர் குரலுக்கு செவி கொடாமல் போவாயாக. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். ஆசீர்வாதம் கலைத்து பிடிப்பதற்கு அந்த ஒரே நிபந்தனை, குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். சாபங்கள் வந்து பலிப்பதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன? என் குரலுக்கு நீ செவி கொடாமல் போகும் பொழுது. தேவா கேட்டீங்களா? என் குரலுக்கு நீ செவி கொடாமல் போகும் பொழுது, God is speaking about his voice. His voice. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இயேசு 7 தடவை சபைகளுக்கு திரும்ப திரும்ப சொன்னார், ஆவியானவர் பேசுகிறதை சபைகளுக்கு காதுள்ளவன் கேட்க கடவான், ஆவியானவர் பேசுகிறதை சபையிலே காதுள்ளவன் கேட்க கடவான். Let him hear what the Spirit says to the churches, those who have an ear. இதுதான் திரும்ப திரும்ப அவர் சொன்னது. என்ன சொன்னார்? Listen to the Holy Spirit. Listen to the Holy Spirit. Listen to his voice. Listen to the Holy Spirit. ஆவியானவருக்கு செவி கொடு. ஆவியானவருக்கு செவி கொடு. ஏன் நாங்கள் தடுமாறுகிறோம் தெரியுமா? ஏன் எங்களுக்குள்ள குழப்பம் தெரியுமா? ஏன் அங்கும் இங்குமாக உலகத்தாருடைய ஆலோசனை எடுக்கிறோம் தெரியுமா? ஏன் மிகவும் தேவன் தூரமாக இருக்கிறது போல இருக்க தெரியுமா? நாம் நேரம் செலவழித்து அவரது குரலை நாங்கள் கேட்கறதில்லை. நாங்கள் எங்களது சொந்த ஆத்மாவின் குரலை கேட்போம், அல்லது இன்னொரு ஆற்ற குரலை கேட்போம், அல்லது அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அதை அப்படி சொல்லுது, இதை அப்படி சொல்லுது என்றாலும் சூழ்நிலை கேட்டபடி நான் இதைத்தான் செய்ய வேண்டும், அல்லாவிட்டால் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், அதை என்ன சொல்லும் என்று பலவிதமான குரல்களுக்கு செவி கொடுப்பார். தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் என்ன பேசுகிறார், அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சோ ஆசீர்வாதத்துக்கும் தேவனுடைய குரல் கேட்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே தேவனுடைய குரல் கேட்காம இருக்கும் பொழுது சாபங்கள் வந்து பலிக்கும். எரேமியாவுடைய புத்தகம் 7 அதிகாரம். Now you're going to see something here. Are you ready? You ஒரு காரியம் இங்கே பார்க்க போகிறாய். நியாயத்தமா 7 அதிகாரம். Oh, this is really good stuff. You people are blessed people. உங்களுக்கு காலையிலேயே ஆண்டவர் சத்துருக்கொலை நடுவில் ஒரு பாந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பிறகு என்ன உங்களுக்கு தேவை? பிறகு என்ன உங்களுக்கு என்ன தேவை? பிறகு சேனை மூடு, அங்கேயும் இங்கேயும் மந்திரகாரர்களையும் அதையும் இதையும் சாஸ்திரத்தையும் பார்த்து சாஸ்திர புத்தகம் எல்லாம் வேண்டிக்கொண்டு அந்த இது இடையில ஆயத்தம் எடுத்துக்கொண்டு தெரியுது சேனம் அவருடைய பாட்சியை கொடுத்து ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரட்சத்தை கொடுத்திருக்கிறார். My Lord, what do we want here? What are we crying for? 7 அதிகாரம் 23 வசனம். You going to see something here. என் குரலுக்கு செவி கொடுங்கள், அதான் உண்மையானது. Obey my voice. என் குரலுக்கு செவி கொடுங்கள், அதாவது கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டிருக்கிற இந்த ஜனத்துக்கு தேவன் சொல்லுகிறார், நான் எதை உங்களிடத்தில் சொன்னேன்? திரும்ப திரும்ப நான் என்ன சொன்னேன்? மோசை மூலமாய் நான் என்ன சொன்னேன்? தீர்க்கதரிசிகள் மூலமாய் என்ன சொன்னேன்? என் குரலுக்கு செவிகொடே. நான் பேசும் பொழுது என் குரலுக்கு செவிகொடே. என் குரலை கேட்டு அதற்கு கீழ்ப்படி, நான் உன்னோடு பேசுவேன், என் குரலுக்கு செவிகொடே. ஆனால் ஜனங்கள் அப்பொழுதும் கேட்கவில்லை, இப்பொழுதும் கேட்கிறதாக இல்லை. தங்கள் சொந்த சித்தப்படி செய்வார்கள், தங்கள் சொந்த ஆத்மாவின் குரலுக்கு செவி கொடுப்பார்கள். இப்ப இதுல என்ன சொல்றேன்னு கேட்டால், நான் என் குரலுக்கு செவி கொடுங்கள் என்று மட்டும்தான் அந்த விசேஷமான காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஒன்று நான் சொல்லலையே. எத்தனை பேர் இங்க இருக்கிறீர்கள்? நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவங்கள்ங்கிற விசேஷத்தை விசேஷம் பண்ணாங்க. தட் இஸ் தி ஓன்லி ரிக்வயர்மெண்ட் ஐ கேவ் யூ. அதை விட வேறு ஒன்று நான் சொல்லவில்லை. அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். இது பாருங்க 24 வசனம். அவர்களோ அதை கேளாமலும், எதை? குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிற அந்த செய்தியை கேளாமல், தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். இப்ப அவரது சத்தத்துக்கு செவி கொடுக்கிற அந்த முக்கியமான அந்த பகுதியை விட்டு இவங்க என்ன செய்து கொண்டிருந்தாங்க தெரியுமா? 22 வசனத்தை பாருங்க. நான் உங்கள் பிதாக்களை ஈப்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோட பேசினதும் இல்லை, கட்டளையிட்டதும் இல்லை. நான் அங்கிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு வர நேரம் நான் சொன்னா அந்த பலியை செலுத்து, இந்த பலியை செலுத்து, அதை செய், இதை செய், எழுத்திலிருந்து வர நேரம் நான் சொன்னா இல்லை. ஒரே ஒரு காரியம் சொன்னான், அந்த யாத்திராவும் 15:26 அந்த கசப்பான குளத்தண்டையில் என் குரலுக்கு செவி கொடுக்க வேணும். கேக்குறீங்களா? நான் வேறு ஒன்றையுமே சொல்லவில்லை. என் குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேணும். ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டு போட்டு இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? பலி செலுத்துறதுல இருக்கிறோம் எல்லாரும். அது இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஏதோ ஒரு பிசினஸ்ல இருக்கணும். இங்க பிசினஸ், ஒரு ஆராதனையிலே, ஒரு பாடல் படிக்கிறதுலே, ஒரு அதிலே, ஒரு அந்த மீட்டிங், ஒரு கிராண்ட் மாஸ் மீட்டிங், ஒரு பாப்பாஸ் மீட்டிங், ஒரு யூத் மீட்டிங், ஒரு ஒரு ரேலி, ஒரு பெரிய அந்த ஒரு கேம்ப், யூத் கேம்ப், அதுகளிலே தங்க இருக்கிறோம் எல்லாம். 1008 மீட்டிங் நடக்குது உலகங்கள் சபையிலே. ஒரு மீட்டிங் மட்டும் இல்லை, எது தெரியுமா? பிரேயர் மீட்டிங். அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடு, பேங்க் வெட்டாத, உண்மையை நான் சொல்லுகிறேன், எல்லாம் நடக்கும். தொள்ளி கொண்டு வருவாங்க, 30-50 போடுவாங்க ஒரு சாப்பாடுக்கு. உவாச கூட்டம்பை 4 பேர் வருவார், அதுல 3 பேர் நாங்க முன்னுக்கு வழி நடத்துறாக்கள். படுமோசம் வெளிநாடுகளிலே, படுமோசம். So the church is also busy in all the other things. The church can be busy in all the whatever, the Sunday school, and the program, in the program, nadanam, and the party, in the party, villa party. Thitandu varum janam. Naangal varugirom. Enge ungal villa kondu varum. உவாச கூட்டத்தை கூப்பிட்டு பாருங்க. ஆக வாரது 99 அந்த கொஞ்சமா தூரமா இருந்த அந்த காந்தி கிராமம், அந்த இது நாங்க மட்டும்தான் வந்திருக்கிறோம் பிரதர். அந்த வாராதே தாய்மார்கள் தான் வருவாங்க, மத்த உச்சுவரையும் காணும். நாடகம் வச்சு பேர், எல்லா நாடகமும் சேர்ந்து வரும் காண்பிக்குது. அது எதை காண்பிக்குது? நம்முடைய இறுதிய நிலைமையை காண்பிக்குது. ஒன்றுமே இல்லை. கோபிக்க கூடாது, கோபித்தாலும் பரவாயில்லை. இப்ப இவங்களும் ஆண்டவருடைய சத்தத்தை, குரலை கேட்கறதை விட்டு போட்டு பலி செலுத்தினான், பலி செலுத்தினான். அப்ப அவர் கேட்கிறார், நான் சொன்னா உங்களுக்கு பலியை குறிச்சு சொன்னா, எய்ப்தில் இருந்து கூப்பிட நேரம் நான் ஏதாவது பேசினா பலியை குறிச்சு, அதை விட்டு இதை விட்டு அதை இப்படி தள்ளி திருத்தம் என்று ஒன்று சொல்லலே. ஒன்றை ஒன்று சொன்னா, என்னுடைய சத்தத்துக்கு குரலுக்கு நீங்கள் கேட்சவை கொடுக்க வேணும். நான் பேசும் பொழுது அந்த குரலை நீங்கள் கேட்க வேணும். அந்த குரலுக்கு நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுக்கு நான் வைத்தியனாக இருப்பேன். சரியாக செவி கொடுக்காத, சரியாக செவி கொடுக்காதபடினால்தான் எங்களது ஆமேனும் சரியான மெல்லிசா இருக்கிறேன், பெருநிலை. God said, I'm going to be your doctor. I will be your doctor. When you listen to my voice, He means what he says. So, அதுக்கு பிறகுதான் சொன்னார், எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி நான் அதை மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஆனா அதையே விட்டுட்டீங்களே, நான் இதை உண்டையுமே நான் சொல்லலையே. இன்றைக்கு மாறாய்ந்து பார்ப்போம் சகோதரர்களே, நாங்கள் எவ்விதமாக சபையும் நாங்கள் வந்து மாறி போயிருக்கிறோம். Busy with all kinds of other things. இவர்களும் அந்த பதிகளை செலுத்திக் கொண்டு இந்த முக்கியமான இந்த தேவன் அவர் சொன்ன இந்த குரலை கேட்கும் அந்த காரியத்தை விட்டுவிட்டார்கள். இந்த வித்தியாசமான காலகட்டத்திலும் எல்லாம் மாறியிருந்தாலும் தேவனுடைய குரலை கேட்கும் அந்த ஒரு காரியம் தேவன் மாற்றவே இல்லை. இவர்கள் கீழ்ப்படினார்களா? இல்லை, கீழ்ப்படியவில்லை. 24 வசனம் அதை கூறுகிறது, அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியும் கடினத்தின் படியும் நடந்து முன்னிட்டு போனார். தேவனுடைய குரலை கேட்காத பொழுது நம்முடைய இருதயம் கடினப்படும் என்று எபிரேயர் 3:4 கூறுகிறது. 3 தடவை கூறுகிறது, If you will not hear his voice today, do not harden your hearts. That means if you are not willing to hear the voice of God, you cannot prevent your heart getting hardened. உன் இருதயம் கடினப்படுவதை நீ தவிர்க்க முடியாதே. தேவனுடைய குரலை கேட்காத பொழுதே கடினப்பட்டே தீரம், நீ அதை தவிர்க்க முடியாதே. இன்று என்று சொல்லும் பொழுது அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். Don't harden your heart. எப்பொழுது நீ கடினம் எப்படி கடினமாக போகிறது இருதயம் கேட்காத பொழுது, அந்த குரலை அலட்சியம் பண்ணும் பொழுது. அதை 24 வசனத்தில் அதை நீங்கள் சேம் இதை பார்க்கலாம். அந்த கடினம் இருதயம் கடினப்படும், ஏன்? அவர் குரல் கேட்காதபடியினாலே. சோ ஒரே ஒரு காரியம் அந்த ரெக்குயர்மெண்ட், அந்த தேவன் எதிர்பார்ப்பது என் குரலுக்கு செவிகொடே. இயேசு என்ன இதை குறித்து படிப்பித்தார்? What Jesus thought about hearing the voice of God. Are you eager to hear? நீ கேட்க வாஞ்சா இருக்கிறாயா? Yes, let's see what Jesus is saying. இயேசு என்ன சொல்கிறார்? பல காரியங்கள் மாறிவிட்டது, ஆனால் தேவனுடைய குரல் கேட்கும் காரியத்தை இயேசுவும் மாற்றவில்லை. யோவான் 10 இதை கொஞ்சம் கவனிப்போம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் அஸ் ஆல் லார்ட், ஹெல்ப் அஸ் ஆல் லார்ட். மூன்றாம் வசனம், ஜான் சாப்டர் 10 வெர்ஸ் 3, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் குரலுக்கு செவி கொடுக்கிறது. மாற்றவனும் நீ குரல் அண்டு. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். மெய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இடையிலே இருக்கும் உறவை குறித்து இயேசு இங்கே பேசுகிறார். The relationship between the shepherd and the sheep. கவனமாய்கள். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவனுடைய குரலுக்கு, எவனுடைய குரல்? மெய்ப்பனுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறது. எதற்கு செவி கொடுக்கிறது? குரலுக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய ஆடுகளுக்கு இருக்க வேண்டிய குறிப்பான ஒரு அம்சம், அதாவது the mark, ஒரு அடையாளம், என்ன தெரியுமா? ஆடுகள் மெய்ப்பனின் குரலை கேட்கிறது. மெய்ப்பனுடைய குரலை ஆடுகள் கேட்கிறது. அடுத்த வசனம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். பக்கத்தில் அல்ல, பின்னால் அல்ல, முன்பாக நடந்து போகிறான். மிடில் ஈஸ்டிலே, கிழக்கு பகுதிகளிலே மெய்ப்பர்கள் அந்த நாட்களிலே இதைத்தான் செய்தார்கள். அந்த ஆடுகள் அவனை பார்த்து போகவில்லை. அந்த ஆடுகள் ஒரே ஒரு காரியத்தை அவதானித்தது. வாசிப்போம், அவைகளுக்கு முன்பாய் நடந்து போகிறான், ஆடுகள் அவன் குரலை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின்னால் போவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம், குரலை அறிந்திருக்கிறது. குரலை அறியாத ஆடு மேய்ப்பனை பின்பற்ற முடியாது. அதுதான் இன்றைக்கு பல பல வித்தியாசமான பிழையான வழிகளிலே இவர்கள் பின்பற்றி போகிறார்கள், பிழையான காரியங்களை பின்பற்றுகிறார்கள். தன்னை மேய்ப்பனாகவும் ஆடுகள் என்று சொல்லும் பொழுது தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையும் குறித்து இயேசு இங்கே பேசுகிறார். அப்ப இந்த ஆடுகள் மேய்ப்பனை பின்பற்றுவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா, அந்த மேய்ப்பன் முன்னாலே போகும் பொழுது மேய்ப்பனின் குரல் கேட்க ஆடுகள். நீங்க ஒரு பாட்டு வச்சிருக்கீங்க இல்லையா, மேய்ப்பனின் குரல் கேட்க கொளுத்த சின்ன ஆட்டுக்குட்டியா, வி ஜஸ்ட் சிங், மேய்ப்பனின் குரல் கேட்கும் ஆடுகள். அது ஒன்று ஒன்றே நிபந்தனையா இருக்கிறது. Why the sheep is going to follow the shepherd? Because they're going to listen to the voice of the shepherd. நாங்கள் ஏன் அவரை பின்பற்றுகிறோம், பின்பற்ற போகிறோம், அவரது குரல் கேட்கிறபடியா, அவரது குரல் கேட்க வேண்டும். ஐந்தாம் வசனம் பாருங்க, இன்னும் அவர் முடியல குரலை குறிச்சு. அந்நியனுடைய குரலை அறியாதபடியால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். இன்றைக்கு எத்தனையோ பேர் சபைகளிலே இருந்து குழப்பம் அடைந்து வேறு ஒரு குரலை கேட்டு அவர்களை பின்பற்ற போவார்கள். கள்ள போதகர்களை, கள்ள மேய்ப்பர்களை போவார்கள், அவர்களை போய் பின்பற்றுகிறார்கள். மாறி வித்தியாசமான சபைகளிலே போய் ஏன் இவர்களுக்கு மேய்ப்பனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய குரல் உள்ளே கேட்கவில்லை, அதனாலே இவர்கள் ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் பிரீச்சர்ஸ், ஃபால்ஸ் பாஸ்டர்ஸ், அவர்களுக்கு பின்னாலே ஜனம் ஓடுறார்கள். இது எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? இது குரல் கேட்டார்கள் என்ன சொல்ல தெரியுமா, நாங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை, நாங்க அங்க போயிருக்க ஆண்டவர் என்னோட பேசுறாரு, இது என்ன கதை கேட்கிறாரு என்னோட, எனக்கு அவருடைய குரல் தெரியும். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? அந்த குரல் கேட்டார்கள் அசைக்கலாம், பிரச்சனை சபையில் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், ஏதோ ஒரு ஒரு ஆள் கோபப்படலாம், அல்லது ஏதோ ஒரு ஆள் பாலியலி செயலையும் ஏதாவது தச்சியில ஒரு ஆள் விழலாம், ஒரு மூப்பனும் விழலாம். உண்மையா சொல்கிறேன், அது பலவீனத்தினாலே வரும். ஆனால் தேவனுடைய குரல் சபையிலே கேட்கும் பொழுது ஆடுகள் அதை அறிந்து கொள்ளும், ஆடுகள் அறிந்து கொள்ளும், அவர்களை அசைக்க முடியாது. அவர்கள் எதையும் வந்து அந்நியர்கள் வந்து சொல்லி உங்களை மடக்க பார்த்து தங்கள் குரலை காட்டினாலும் நீ அந்த குரலை அறிந்து கொள்வாய். சிலாக்கள் நேரடியாக கேட்டுருவீங்க, இப்ப யாரு பேசுறது, இதாருடைய குரல், இது என் மெய்ப்பனின் குரல் இல்லையே, நான் என்ன குறித்து சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவின் குரல் இல்லையே இது. சிலர் அப்படியா எங்க இங்கே வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் அந்நியருக்கு பின்னாலே? இயேசு உங்க சொல்லுகிறார், அந்நியரின் குரலை அவைகள் அவைகள் ஆடுகள் அறியாதிருந்தபடியினாலே அவைகள் இந்த அந்நியர் யார், பிழையான போதகர்கள், பொய்யான போதகர்கள், மெய்ப்பர்கள், ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் நிறைய சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். பொய்யான கிறிஸ்தவர்கள், பொய்யான பொய்யான மாயமானம் உள்ள ஆட்டுத்தோலை போற்றிய ஓநாய்கள் சபைக்குள்ளே இருக்கிறார்கள், இங்கே இமிர்ப்பார்கள், இருக்கிறார்கள். நீ கவனமாயிருக்க வேண்டும், யாரை நீ யாருடைய குரலை நீ கேட்கிறாய். சோ இயேசு இங்க சொல்கிறார், மெய்ப்பனை பின்பற்றுவதற்கு ஒரே ஒரு காரியம், அவன் குரல் கேட்டே இந்த ஆடுகள் பின்னாலே செல்கிறார்கள். சோ மெய்யாகவே அந்த கிழக்கு பகுதியில் மிடில் ஈஸ்ட்லே அந்த மெய்ப்பர்கள் முன்னாலே போகும்பொழுது தே கிவ் தேர் வாய்ஸ், எஸ் ஹோ, சோ தே ஹியர் ஹிஸ் வாய்ஸ் அண்ட் தே ஃபாலோ ஹிம் ஆர் தி ஷீப் தே கோ. அவன் வேற ஒரு சட்டை போட்டு காட்டுறதா இல்ல, அல்லது ஏதோ கொடியை இப்படி இப்படி காட்டுறதா இல்ல, அங்கே குரலை குறித்து சொல்கிறார். அந்நியரையும் அந்த ஆடுகள் பின்பற்றாது. ஏன், இது ஆடு ஒரு குரல். எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும், எங்க வீட்டில் வளர்க்கிற நாய்களுக்கு எங்க குரல் தெரியுமா இல்லையா? வேற யாரும் போய் கூப்பிட்டு எங்க குரல் கேட்டு விடுதே உடனே ஒரு சந்தோஷம், ஆண்டவர் அந்த தன்மையை அந்த 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 இது கொடுத்திருக்கிறார். We follow him because we know his voice. அந்நியனுடைய குரலை அறியாதபடியினாலே ஆடுகள் அவனை பின்பற்றாதே. அப்படியானால் சகோதரர்களே, தேவனுடைய குரல் கேட்கிறது எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். குரல் கேட்காமல் நாங்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. நாங்கள் மனதின் படிக்க சும்மா ஜீவித்துக் கொண்டு வேதத்தை சும்மா வாசிச்சு கொண்டு சபைக்கு வந்து போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் படிக்கலாம் பாட்டு, எங்கேயும் ஒரு வேறொரு கூட்டத்துக்கும் நீங்கள் போகலாம். நீங்களே ஒரு சீட்டை எடுத்துக்கொண்டு ஆக்களை போத்திக் கொண்டு திரியலாம். அதை எந்த உடலையும் செய்வார்கள். நீங்கள் அதுகளில் கவனிச்சு கரைச்சல் படாதீங்க. அந்த போய் சீட்டால போத்துறது அங்கே ஆஸ்பத்திரியிலையும் செய்கிறார்கள் உடலிமார். அதுகளுக்கு ஒரு மெய்ப்பனின் குரல் கேட்கிறதா? The voice of God. சில சிறங்களுக்கு முன்பு நான் சாப்பிடும் வேளையிலே I heard inside, call the teachers. I was just eating. I think one night, call the teachers. So நான் எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டேன். It's the Lord. உன்னோடு பேசுவார். நீ அவருடைய குரலை அறிந்திருக்க வேண்டும். யோவான் 10:16 I don't know. I like this. Are you enjoying this? Yes? இதுல கலி கூறுகிறாய் அந்த வார்த்தையிலே. 16 இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல், இப்ப யூதர்களுக்குள்ளே அவரது குரலை கேட்டு கீழ்படுகிற அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமும் அல்லாமல், இப்ப சொல்ற வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. ஆர் அந்த வேறு ஆடுகள்? யூதர்கள் அல்லாத ஆடுகள். இப்பொழுதும் இங்கே இதில் இருந்து கொண்டிருக்கிற ஆடுகள் சபை. வேறு ஆடுகளும் இந்த தொழுவம் என்று சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறார்? யூதர்களுக்குள்ளே. வேறு ஆடுகள் என்று எதை சொல்லுகிறார்? எங்களை எல்லாரையும். விளங்க நான் சொல்றது. வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வர வேண்டும்? இயேசு கிறிஸ்து. அவர் தானே பேசுறார். அப்பேன் பேசாம இருக்கிறீர்கள். நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் சபையிலே வந்து உட்கார்ந்திருக்கும். அப்படியா இருக்கு? அவைகள் சபையிலே அங்கத்துவம் எடுப்பார்கள், அவைகள் வேதம் படிப்பார்கள். எப்படி இருக்கு? அவர்கள் என் குரலுக்கு செவி கொடுப்பார்கள். Can you see this, brother? இயேசு மறுபடியும் அதை திரும்பி கொண்டு வருகிறார். இதை கொஞ்சம் கவனித்து பார்ப்பாயா? இதை கொஞ்சம் தியானிப்பாயா? நித்திரையை விட்டு எழும்புவாயா? அந்த ஆடுகளும் என் குரலுக்கு செவி கொடுக்கும். பாத்தீங்களா? ஆண்டவர் நீங்கள் படிச்சீங்க, நீர் ஒரு போதும் மாறார். இந்த ஒரு காரியத்தை மாற்றவே இல்லை. அந்த ஆடுகளும் என் குரலுக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். ஹல்லேலூயா. நாங்க ஒன்றாக கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்றாவதற்கு ஒரு ரகசியம் இருக்குது. எப்படி எல்லாம் ஏம்புறதை இந்த சபையில சரியான போட்டியும் அதுவும் இருந்துச்சு. ஒரு சபைக்குள்ளேயே போட்டி, மத்த சபை பார்க்க மாட்டாங்க. என்னத்துக்காக இந்த பிரிவினை மிருகம்? மெய்ப்பனின் குரல் கேட்கவில்லை. குரல் கேட்கிறவர்கள் ஒன்றாக சேர்வார்கள். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமா? எப்பொழுது? மெய்ப்பனின் குரலை கேட்கும் பொழுது. மெய்ப்பனின் குரலை கேட்கும் பொழுது. யோவான் 5 எடுக்கும் 25. I'm going to stop in a few minutes. Maybe I'll continue if the Lord doesn't come tomorrow. And also if we are live. யோவான் 5:25. இயேசு பேசும் வார்த்தை. இதை கொஞ்சம் நம்ம கேளுங்க. You need to hear the voice of God. And he will speak to you in many ways. அதுக்கு பிறகு அங்காலங்கால ஓடாது. தேவனுடைய குரல் உன் இருதயத்திலே கேட்கவர். மரித்தோர் தேவனுடைய குரலை கேட்க, தேவகுமாரனுடைய குரலை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அந்த குரலை கேட்கிறவர்கள் ஜீவிப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மரித்தோர் என்று சொல்லும் பொழுது மறுபுறப்படையாதவர்கள், பாவத்தின் பிடியிலே இருக்கிறவர்கள், சாத்தானின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்கள், ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்தவ சபையிலேயும் இருந்து உண்மையான ரட்சிப்பை அடையாதிருக்கிறவர்கள், உள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி உள்ளே வராதவர்கள், இது ஒரு சமய சடங்காச்சாரத்திலே கிறிஸ்தவ பேரோடு வேத புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் திருமுழுக்கு எடுத்திருக்கலாம், அவர்கள் ராப்போசிரத்திலே பங்கு பெற்றலாம், அவர்கள் கிறிஸ்தவ பாடல்களை படிக்கலாம், கிறிஸ்தவர்கள் உடுக்கிற உடுப்பை உடுக்கலாம், கிராஸ் போட்டு இருக்கலாம், டி ஷர்ட்ல அடிச்சிருக்கலாம் ஐ லவ் ஜீசஸ் என்று. எதுவா இருந்தாலும் உண்மையான ரட்சிப்பு மறுபரப்பு அடையாமல் இயேசுவோடு அங்கே நித்தியத்திலே சேர முடியாது மரணத்துக்கு பின்பு. இங்கே மரித்தோர் என்று இயேசு சொல்வது அப்படிப்பட்டவர்களைத்தான். நாங்களும் ஒரு நேரத்திலே பாவத்திலே மரித்திருந்தோம், அதாவது தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருந்தோம். டெத் மீன்ஸ் செப்பரேஷன், மரணம் என்று சொல்லும் பொழுது பிரிவு. ஆதாமும் எவாளும் அதை சாப்பிட்ட அந்த நாளிலே மரணம் அவர்களை ஆட்கொண்டது, அதாவது தேவனை விட்டு அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். சோ மரித்தோர் தேவகுமாரனுடைய குரலை கேட்கும் நாள் வரும், இப்பொழுதே வந்திருக்கிறது. கேட்கிறவர்கள் ஜீவிப்பார்கள். மறுபுறப்படைந்தவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் குரலை ஆவியிலே கேட்டபடியாலே தான் மறுபுறப்படைந்தார்கள். அதான் இந்த வசனம் கூறுகிறது. The voice of the Son of God. அவர் பேர் சொல்லி அழைச்சார். நம்முடைய இந்த காதலுக்கு கேட்கவில்லை, உள்ளே கேட்டதே. உடனடியாக எங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. With a split of a second, and you opened yourself. Oh my God. அவருடைய சத்தம், அவருடைய குரல் மிக முக்கியம். அவருடைய குரல் கேட்டால் பாருங்கள், அவர் ஒன்றும் செய்கிறதே இல்லை. அவருடைய குரல் கேட்டால் பிசாசின் ராஜ்யத்திலே சாத்தானுடைய சாபத்தோடு நித்தியத்துக்குமாய் தேவனை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி ஒரு இமைப்பொழுதிலே தேவனுடைய பிள்ளையாக எல்லாம் மாற்றப்பட்டு தேவாவியான உள்ளே வந்து அவன் மரணத்தை விட்டு ஜீவனுக்கும் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் அவன் வருகிறான். அதான் பிழைப்பார்கள் என்று சொன்னால் இந்தியா பாஷை ஜீவிப்பார்கள். அதாவது தேவனுடைய நித்திய ஜீவன் அவர்களுக்குள்ளே வருகிறதே. இயேசு அவர்களுக்குள்ளே வருகிறார், அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சோ ஒரு ஆடியோ கேசட் கேட்கும் பொழுது, அது ஒரு துண்டு பிரசுரம் வாசிக்கும் பொழுது, அல்லது ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை கேட்கும் பொழுது, ஒரு எதுவோ ஒரு சபையிலே ஒரு ஜப கூட்டத்தில் ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது எதுவோ, அல்லது நீ கடைக்கு போய் நிற்கிற நேரமே ஏதோ ஒரு 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 கேலண்டர்ல இருக்கிற ஒரு அல்லது ஒரு வீட்டுக்கு போய் இருக்கிற நேரத்தில் ஒரு கேலண்டர்ல அங்க ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் உன் கண்கள் கண்டதும் தேவன் உன்னோடு பேசினார். பூம், தட்ஸ் இட். தேவன் எதையும் உபயோகிப்பார், ஆனால் அவரது குரல் எங்கே கேட்க வேணும்? இன்னும் ஒரு பகுதியை காண்பிக்கிறேன் பாருங்க, 28 வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் இப்பொழுது சொல்றார் பாருங்க, மரித்தோர் என்று சொல்லாமல் பிரேத குளியல்களில் அனைவரும் அவருடைய குரலை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறாய், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியும் எழுந்திருக்கிறாய் புறப்படுவார். இங்கே சொல்கிறார் சரீரத்திலே மறித்து சவக்காலையிலே அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், பிரேத குழியிலே கிடக்கிறவர்கள். ஏற்கனவே பார்த்தது பாவத்திலே மறித்து தேவனை விட்டு பிரிந்திருக்கிறவர்கள் சரீரத்திலே உயிரோடு தெரிகிறார்கள். தேவன் அவர்களை பார்த்து எப்படி சொல்றார்? இஸ் எ டெட் மேன், யூ கேன் மேரி எ டெட் பர்சன். நீ ஒரு செத்த சுத்தமான மிகவும் திறமையான பிசாசை நீ கல்யாணம் கட்டலாம். தேவன் அனுமதிப்பாராதை, நீ செய்தால் அனுமதிப்பார். அவரும் சித்தத்துக்கு முரண்பாடாகி வரவிடம் வரமாட்டார். இங்கே சத்தம் கேட்காமல் எங்களது மன சத்தத்தை நாங்கள் கேட்கிறபடினாலேதான் எங்களுக்கு காரியங்கள் புரிகிறதில்லை. அதனாலே சாபங்கள் எங்களை வந்து சூழ்ந்து கொள்கிறது, தடுமாறுகிறோம். சோ இங்கே சரீரத்திலே மறித்து போனவர்கள் தேவகுமாரனுடைய குரல் கேட்கும் நாட்கள் வரும். இயேசுவின் ஊழியத்திலே அந்த சிறுபண்ணுக்கு என்ன சொன்னார்? தலி தக்குமி, சிறுபண்ணே எழுந்து. தேவகுமாரனின் குரல் அந்த செத்துப்போன அந்த பிள்ளைக்கு கேட்டது, அவளுடைய ஆவிக்கு கேட்டது. ஆவி பிரிந்து போயிருந்தாலும் அவளுடைய ஆவி இந்த இடத்தில் இருக்கிறது என்று அவர் அறிந்திருந்தார். அவை யாவும் எங்களுக்கு போடப்படவில்லை, வேத புத்தகத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் தேவகுமாரனுடைய அந்த குரலை அந்த பிள்ளையின் ஆவி கேட்டதனாலே அந்த ஆவி மறுபடியும் அந்த பிள்ளையின் சரீரத்துக்குள்ளே நுழைந்தது. அவள் எழுந்திருந்தாள். இங்கே இருக்கிறீயா? இன்னும் ஒரு மனிதன் நான்கு நாட்களாக சேர்த்து அவன் சரீரம் நாறி போயிற்று. லாசரஸ், இயேசு வந்து நின்றார் கல்லறைக்கு முன்பாக. ஒரு ஜபம் செய்தார், பிதாவே எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினீர் எதற்காக என்று சொல்லி இந்த ஜனங்களை எல்லாரும் அறியும்படிக்கு அவர் கல்லறையை பார்த்து சொன்னார், வெளியே வா. இதுதான் இந்த ஐந்தாம் அதிகாரம் 28 வசனம். பிரேத குழியிலே இருந்த லாசரஸ், அது சொல்லி இருக்குது வேத அந்த அவர்களின் அந்த ஆராய்ச்சியின்படி 15-16 எத்தனையோ அடிக்கு கீழே தான் அந்த கல்லறை கீழே போக வேண்டும். படியால இறங்கி அங்கே இருக்கிற கல்லறைக்குள்ளே இருக்கிற இவனை தூக்கி எறிபட்டு வல்லமையான மேலே கொண்டு வந்து இப்படி வந்து நிக்கிறா, என்ன தேவனுடைய வல்லமையான சொல்லிப்பார். ஒருவரும் போய் அவனை கூட்டிக் கொண்டு வரல. Power of God, the voice of the Son of God, Jesus Christ's குரல். அவ்வளவும் காணும். And he can speak through you. தேவாவியான உன் மேல் வந்து இறங்கப்படு. நீ விடுதலை கொடுக்கும் பொழுது you can say, silent! Leave in Jesus' name. The Lord will speak through you. யோவான் ஸ்நானகன் சொன்னார், நீ யார் என்று கேட்டபொழுது I am just a voice. நான் ஒரு குரல். தேவன் அவன் குரலை உபயோகித்தார். Just a voice. Do you want to be a voice? நீ அவருக்கு ஒரு குரலாய் இருக்க விரும்புகிறாயா? You can. You can. So, உயிரோடு இருக்கிறவர்கள் செத்துப்போனவர்கள் ஆவியிலே தேவகுமாரன் குரல் கேட்டதும் மறுபுறப்படைகிறார்கள். அதே நேரத்திலே சரீரத்திலே மறிச்சு போனவர்கள், yes. I got another important thing. I think I'm taking a little more time. I think we'll continue later. இந்த முடிவில் இயேசுனுடைய படிப்பினை. We will see some other time. Amen. In a manner for you. Thank you. Let's pray. Father God, இன்றைக்கும் உம்முடைய வசனத்துக்காய் நன்றி கூறுகிறோம். நீர் எங்களை இழுத்துக்கொண்டு நீர் ஆயத்தம் பண்ணி இந்த நாளுக்குள்ளே இந்த நேரத்தை நாங்கள் செலவழிக்கும்படிக்கு, இந்த கேசட்டை அல்லது இந்த வீடியோ கேசட்டை கேட்கும்படிக்கு இந்த சகோதரன் சகோதரிக்கு அனுமதித்தபடியால் எங்களுக்கு இந்த செலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். தேவ ஆவியானவரே, எங்கள் வாழ்நாட்கள் என்ன எத்தனை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நாட்களை எண்ணும் அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாள் உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள். ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரமாய் நெருங்கிறதே. உம்முடைய முகத்தினோடு எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்களை உம்மக்கம் இழுத்துக் கொள்ளும். அப்பொழுது உம்மை ஓடி வருவோம். மனம் திரும்புதலை இந்த இடத்திலே கட்டளையிடும். நாங்கள் தவிர்த்து போட்ட நெக்லெக்ட் பண்ணின ஆண்டவரை, உமது வார்த்தை ஜெப வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் பிடித்துக் கொள்ளத்தக்கதாய் புதிய அபிஷேகத்தினால் எங்களை அபிஷேகம் பண்ணும். உமது குரல் நீர் பேசும் பொழுது நாங்கள் அதை தள்ளி போடாதபடிக்கு எங்களை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவருடைய இருதயங்களை, இந்த ஸ்கேசத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களை நீர் அறிந்திருக்கிறபடியாகும். என் தகப்பனே, எங்கள் இரட்சகரே, எதை எதிர்நோக்கி இருக்கும்படி இதங்களை அழைத்திருக்கிறபடி நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை எங்களுக்கு தாரும். எதற்காக இயேசு கிறிஸ்துவால் நாங்கள் பிடிபட்டோமோ அவர் எங்களை பிடித்தாரோ அதை நாங்கள் பிடித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஆசையாக